திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இப்ப சிறுத்தொண்டர் வரலாறு இனி தொடர்ந்து சிந்திக்க போறோம். இப்ப நம்ம ஞானகம் வந்த பெருமான் அவரோட பரிசனங்களோட அப்படியே இன்னும் பல பதிகளுக்கு போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊருக்கு வரார். எந்த ஊர் அது? திரு செங்காட்டங்குடி. சரியா, எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான வரலாறு. சரியா, அதனால எல்லாம் நிறைய குறிச்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு. குறிச்சு வச்சுக்கோங்க, திரு செங்காட்டங்குடி இது தலத்துடைய பேர். சரியா, இந்த கோயில் பேர் என்ன தெரியுமா? கணபதி ஈச்சரம். சரியா, சரி, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இப்படிப்பட்ட சிறப்புடைய தலத்துல நம்ம சிறுத்தொண்டர் அப்படின்னு ஒரு நாயன்மார். சரியா, அந்த சிறுத்தொண்டர் வந்து ரொம்ப சிறப்பானவர். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். சரிங்களா, இந்த சிறுத்தொண்டருடைய உண்மை பேர் வந்து அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு பரஞ்சோதியார். அவரு ஆயுர்வேத மருத்துவம் இருக்குல்ல, அதுவும் நல்லா தெரிஞ்சவரு. அப்புறம் வடநூல், சான்ஸ்கிரிட்னு சொல்றோம்ல, அதுவும் நிறைய நூல்கள்லாம் நல்லா கற்றவரு. அப்புறம் படைத்தொழில ரொம்ப சிறப்பானவர். சரியா, அவர் வந்து படை தளபதியா இருந்தவர். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம்ல எல்லாம் ரொம்ப திறமைசாலி அவரு. மதம் பிடிச்ச யானை, அடங்காத குதிரை, அதெல்லாம் கூட அடக்கணும்னா நம்ம பரஞ்சோதியார தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு அவர் யானை ஏற்றம், குதிரை ஏற்றத்துல ரொம்ப திறமை உள்ளவரா இருந்தாரு. சரியா, அவரு அந்த நாட்டு மன்னன், அந்த மன்னனுக்கு படை தளபதியாவும் இருந்தார். சரியா, அப்போ அவர் மன்னன் என்ன பண்ணாரு, ஒரு தடவை வடநாட்டு பக்கம் படையெடுத்து போக சொல்வார். அதுக்கு படைத்தலைவரா நம்ம பரஞ்சோதியார தான் படைத்தலைவரா வச்சு அனுப்புவாங்க. சரியா, இவர் படை நடத்திட்டு போய் அங்க வாதாபி, உங்களுக்கு வாதாபி தெரியும் இல்லையா? நம்ம பழைய வரலாறுல, இந்திய வரலாறுல எடுத்து பார்த்தா வாதாபிய பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த வாதாபிங்கிற நகரை இவர் வந்து வெற்றி கொண்டு, சரியா, அங்க இருந்து நிறைய பொண்ணு, மணி, அப்புறம் நிறைய குதிரைகள், யானைகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துருவாருங்க. அந்த காலத்துல அப்படிதான் செய்வாங்க. போர்ல யாராவது வெற்றி பெற்றுவாங்க இல்லையா, அவங்க அந்த தோத்து போன நாட்டுல இருக்கிற எல்லா செல்வங்களையும் வாரிட்டு வந்துருவாங்க. அது அந்த காலத்துல எப்பவுமே செய்வாங்க அப்படி. அது மாதிரி இப்போ நம்ம பரஞ்சோதியார் படை நடத்தி போயிட்டாரா, போனவரு அந்த வாதாபியை வெற்றி கொண்டு அங்கிருந்து நிறைய பொருள், பொண்ணு, மணி, அப்புறம் யானை, குதிரை எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துடுவாரு. இல்ல, வந்தவரு அப்படியே வாதாபியில இருந்து ஒரு கணபதியும் கொண்டு வந்துடுவாரு, ஒரு பெரிய விநாயகத்துல. அந்த வாதாபி கணபதி அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் கூட இசை மியூசிக் படிக்கும்போது வாதாபி கணபதியை பத்தி பாடல்லாம் உண்டு இல்லையா? அந்த வாதாபி கணபதிய நம்ம பரஞ்சோதியார் தான் வாதாபி நகரை வெற்றி கொண்டு அங்கிருந்து கொண்டு வந்தார், நம்ம செங்காட்டங்குடிக்கு, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். சரியா, அந்த கணபதி இப்ப கூட நம்ம அந்த செங்காட்டங்குடி கோயில்ல பாக்கலாம். வாதாபி கணபதி அப்படிங்கிற பேர்ல இப்ப கூட அந்த விநாயகர் சிலை அங்க இருக்குது. விநாயகர் நம்ம வணங்கலாம், இப்ப கூட பாக்கலாம். சரியா, இப்போ வாதாபியில போய் வெற்றி கொண்டு வந்தாரா நம்ம பரஞ்சோதியார். வந்தவரு எல்லா கொண்டு வந்த எல்லா பொருளையும் கொண்டு வந்து மன்னன் முன்னால வைப்பாரு. அப்போ மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடும். என்ன அழகா, என்ன ஒரு திறமையா நீங்க வந்து போர் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுவாரு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இவரு பெரிய சிவபக்தர், இவரு செய்யற சிவத்தொண்டு அவர் கொடுக்குற அந்த வலிமையாலதான் அவரால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயமான வெற்றியை பெற முடிஞ்சது. அதெல்லாம் சிவன் அருள், அவர் செய்யற சிவத்தொண்டினுடைய வலிமை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த மன்னனுக்கு, அடடா, நீங்க சிவத்தொண்டரா, நீங்க சிவனடியாரா? நான் கெட்டழிந்தேன், இப்படி உங்களை சிவனடியார் ஒருத்தரை இப்படி ஒரு கொலை தொழிலுக்கு நான் அனுப்பிட்டேனே. போர்ல எவ்வளவு பேரை கொன்னு குவிச்சிருவாங்க இல்லையா, எத்தனை பேர் தலை உருளும், எத்தனை யானைகள், குதிரைகள், எத்தனை மனுஷங்க எப்படி செத்து போவாங்க இல்லையா, ஐயோ இப்படி ஒரு கொலை தொழிலுக்கு நான் சிவனடியார அனுப்பிட்டேனா அப்படின்னு அந்த மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மனசுக்கு. அப்போ பரஞ்சோதியார் சொல்வாரு, நான் எடுத்துக்கிட்ட தொழிலும் நான் சரியா செய்துட்டு வந்தேன், இதுல நீங்க வருத்தப்பட முடியாது ஒண்ணும் இல்லமண்ணா அப்படின்னு சொல்வார். என்ன ஒரு பணிவு இல்லையா? அப்போ நம்ம பரஞ்சோதியார் அந்த மாதிரி சொல்வார், நான் எடுத்த தொழிலும் சரியா செய்துட்டு வந்தேன், அதனால நீங்க வருத்தப்படாதீங்க மன்னா அப்படின்னு சொல்வார். அப்போ மன்னர் சொல்வாரு, இல்ல இல்ல, இனிமே நான் உங்களுக்கு வந்து படை தொழில் நடத்துற அந்த திறமை இருக்குங்கிற காரணத்துக்காக நான் உங்களை இனிமே கொலை தொழில் செய்ய நான் போர் முனைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய பொருள் கொடுத்து நீங்க உங்க ஊர்ல போய் நீங்க சிவத்தொண்டை தொடருங்க
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் கொடுத்து அந்த மன்னன் என்ன பண்ணுவாரு, பரஞ்சோதியாருக்கு பொருள் கொடுத்து அவரை அந்த அரசு பணியிலிருந்து விடுவிச்சிருவார். இனிமே அவருக்கு அந்த அரசாங்க பணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிருவார். அப்ப நம்ம சிறுத்தொண்டர் என்ன பண்ணுவார், அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஊர்ல சிவனடியார்களை பேணி வளர்ப்பார். சரியா, அவருக்கு வந்து அவரு நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து நிறைய திறமை இருந்தா கூட சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்றதுதான் உண்மை ஞானம், அதுதான் உண்மையான நிலை அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாரு. அதனால எப்போதும் சிவனடியார்களை பேணி அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு. சிவனடியார்களை உயர்த்தி வச்சு தன்னை ரொம்ப சிறுமைப்படுத்தி தாழ்த்தி சிவனடியார்களுக்கு முன்னாடி தாழ்வா நின்று அவர் எல்லா பணிவிடுகளையும் செய்வார். அதனால எல்லாரும் அவரை சிறுத்தொண்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னைத்தானே சிவனடியார்கள் முன் சிறுமைப்படுத்தி கொண்டு தொண்டு செய்தவர், அதனால அவரை எல்லாரும் சிறுத்தொண்டர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இப்படிப்பட்ட சிறுத்தொண்டர் அவ ஊர்ல போயிட்டு அப்படியே சிவத்தொண்டை தொடருவார். எல்லா அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு செய்யறது, அறுசுவை உணவு கொடுக்கறது அதெல்லாம் செய்வாரு. தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். சரியா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அவர் செஞ்ச பெரிய தொண்டு, அவர் எடுத்துட்ட சிவத்தொண்டு அது. ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்தே தீர்வார். இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம், இன்னைக்கு ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னா சரி பாத்துக்கலாம் நாளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு வேலையை சாத்துருவோம் இல்லையா, இன்னைக்கு காரியத்தை பண்ணிடுவோம். ஆனா அவர் அப்படி இல்லை. ஒரு சிவனடியார் கிடைச்சு அந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்கலன்னா அவர் உயிரோடே இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு உரைப்போட அந்த தொண்டை செஞ்சிட்டு இருப்பார். சரியா, அவருக்கு ஒரு மனைவி திருமணம் ஆயிருக்கும், ஒரு மனைவி, மனைவி பேரு திரு வெண்காட்டு நங்கை. சரியா, வெண்காட்டு நங்கை அப்படிங்கிறது அவங்களுடைய பேரு. சரியா, அந்த வெண்காட்டு நங்கைங்கிற மனைவி அவங்களும் ரொம்ப நல்லவங்க. கணவருக்கு அவரோட சிவத்தொண்டுல முழுமையா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சரியா, கருத்தொருமித்த கணவன் மனைவியா அவங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில கருத்து வேறுபாடே கிடையாது. சரியா, அப்படி ஒரு ஒத்துழைப்பு தர்ற மனைவியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு சீராள தேவர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. என்ன பேரு, சீராள தேவர். சரியா, இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்தா வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா, அதுவும் அவங்க நல்ல பணக்காரங்க, நிறைய செல்ல முடியவங்க இல்லையா. அவனால வீட்டுல எல்லாம் ஒரே கோலாகலம், ஒரே விழா எடுத்து அப்படியே குழந்தைக்கு பேர் வைக்கிறது, காப்பு காப்பு போடுறது எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா ஒரு விழா போல செய்வாங்க. சரியா, அப்போ அந்த குழந்தை அப்படியே அழகா எல்லா அணிகலன் எல்லாம் பூட்டி அழகு பார்ப்பாங்க. எல்லாம் தங்க நகை, பொன் நகை, வெள்ளி நகை எல்லாம் பூட்டி அந்த குழந்தை ரொம்ப அருமையா வளரும். சரியா, அது காலில் போட்டிருக்க அந்த சலங்க சளி சளின்னு கேட்கும்போதே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி ஒரு அருமையா அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளாம் வந்து 1 வயசுல மொட்டை போடுறாங்கல்ல, குழந்தைக்கு வந்து முடி இறக்குறதுன்னு செய்யறோம் இல்லையா, அது மாதிரி அப்போ 3 வயசுல செஞ்சிருக்காங்க. சரியா, அதை வந்து மயிர் வினை மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இப்ப நம்ம மொட்டை போடுறதுன்னு சொல்றோம்ல, முடி இறக்குறது மொட்டை போடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை அந்த காலத்துல மயிர் வினை மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 3 வயசுல அந்த மயிர் வினை மங்கலம் நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு அப்புறம் குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. சரியா, 3 வயசுல குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. யாரு, நம்ம சிறுத்தொண்டரும் அவங்க தாயார் வெங்காட்டு நங்கையாரும். சரியா, இப்ப குழந்தை 3 வயசு, ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைக்கு 3 வயசு. இப்போ இந்த நேரத்துலதான் நம்ம ஞான சம்பந்த பெருமான் திரு செங்காட்டங்குடிக்குள்ள வர்றாங்க. அவங்க பரிசனங்களோட வர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே சிவனடியாரனா பேணி பாதுகாப்பா இருக்கிறது இல்லையா, அப்படிப்பட்டவருக்கு திருஞான சம்பந்த பெருமான் வந்தா எப்படி இருக்கும். இப்போ ஓடோடி போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் பாதங்களை எல்லாம் விளக்கி அப்படியே பாத பூசை பண்ண தண்ணி எல்லாம் மேலெல்லாம் தெளிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பா அவர் வந்து வரவேற்க, அவருக்கு உணவு கொடுத்து அரிசுவை உணவு கொடுத்து அவர் பரிசனங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து ரொம்ப சிறப்பா அவங்களை கவனிச்சு விடை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. யார, திருஞான சம்பந்த பெருமானையும் அவருடைய திருக்கூட்டத்தை. இப்ப சிறுத்தொண்டர் எங்க இருக்காரு, செங்காட்டங்குடி ஊர்ல சிவனடியார்களுக்கு அன்னம்பளிப்பு செய்யறாரு இல்லையா. தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அன்னம்பாளிப்பு செய்யலைன்னா அவர் உயிரோடையே இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு உழைப்பு அவருக்கு. சரியா, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுல அப்படி ஒரு உழைப்பு. சரியா, அதனால அப்படி தினமும் அன்னம்பாளிப்பு நடந்துட்டு இருக்கும். அவங்க வீட்டுல அவங்க துணைவியாரும் அவருக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம சாமி, நம்ம சிவபெருமான் சிறுத்தொண்டருடைய சிறப்புகளை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைப்பார். சரியா, இந்த அன்னம்பாளிப்பு 1-2 வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். மகனுக்கு 3 வயசு ஆகிற காலத்துல இருந்து இப்போ 5 வயசு ஆகிற காலத்துக்கு வந்தாச்சு. மூணு வயசா இருக்கும் போதுதான் ஞானசம்பந்த பெருமான் வந்தார் அவங்க வீட்டுக்கு இல்லையா. இப்ப அப்படியே இன்னொரு ரெண்டு வருஷம் அவங்க அண்ணன் பாலிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது, அவங்க சிவத்தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்குது சரியா. இப்ப மகனுக்கு 5 வயசு இல்லை, இதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த 5 வயசுங்கிறதுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது, அதனாலதான் திருப்பி திருப்ப சொல்றேன். 5 வயசு, இந்த 3 வயசுல இருந்து 5 வயசு கிடைப்பட்ட காலத்துல அவரு நம்ம சிறுத்தொண்ட நாயனார் இன்னும் பல இடங்களுக்கு போய் நம்ம ஞானசம்பந்த பெருமானை வணங்கியிருக்காங்க. அப்புறம் ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் அடுத்து பூம்புகலூர்ங்கிற ஊர்ல சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம சிறுத்தொண்ட நாயனாரும் அங்க போனார் சரியா. இந்த குறிப்பெல்லாம் அவங்களுடைய சந்திப்பை சொல்லும் போது சொல்லிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு எழுதி மட்டும் வச்சுக்கோங்க சரியா. சிறுத்தொண்ட நாயனார் இன்னொரு தடவை அவங்க ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரச பெருமானையும் போய் சந்திச்சிருக்காரு சரியா, அவர் முக்திக்கு போறதுக்கு முன்னாடி சரியா. இதை குறித்து வச்சுக்கோங்க, அது எப்படி நடந்ததுங்கிறத அப்ப பாத்துக்கலாம் சரி. இப்ப நம்ம சிறுத்தொண்டர் வரலாறுக்கு வந்துடலாம். சிறுத்தொண்டருடைய மகனுக்கு 5 வயசு சரியா. இப்போ இவரோட சிவத்தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இவருடைய சிவத்தொண்டனுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்ச நம்ம சாமி என்ன பண்ணாரு தெரியுமா, தானே ஒரு பைரவர் வேடத்துல வந்துருவார் சரியா. அது என்ன பைரவர் வேடம், அது எப்படி தெரியுமா இருக்கும், அவர் அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே கருப்ப தலைமுடி, அதை அப்படியே சுருண்டு 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 இருக்கிற மாதிரி வச்சுக்குவாரு. அதுல அப்படியே வானத்துல வந்து கருப்பான வானத்துல அப்படி வெள்ளை வெள்ளையா சின்ன சின்னதா நட்சத்திரம் இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அவரோட சுருண்ட அந்த தலைமுடியில அங்கங்க அப்படி தும்பைப்பூ தும்பைப்பூ நீங்க பாத்துருக்கீங்கல்ல, வெள்ளையா சின்னதா அழகா பளிச்சுன்னு இருக்கும் அந்த தும்பைப்பூவை அங்கங்க அங்கங்க அப்படியே வச்சுக்குவாரு. வச்சுட்டு என்ன பண்ணுவார், நெத்தியில அழகா பளிச்சுன்னு திருநீரை வச்சு அழகா ஒரு பிறை போல ஒரு பொட்டு வச்சுக்குவார். திரைச்சந்திரன் போல பொட்டு வைப்போம் சில பேரு, அது மாதிரி சாமி என்ன பண்ணுவார், திருநீரை வச்சு திரைச்சந்திரன் போல பொட்டு வச்சிருப்பாரு. அப்படி நெத்தியில அந்த பொட்டு பளிச்சுன்னு இருக்கும் சரியா. அது எப்படி தெரியுமா இருக்கும், சாமி எப்போதும் தலையில பிறை வச்சிருப்பாரு இல்லையா சிவபெருமான், அந்த பிறைய அப்படியே சுருக்கி நெத்தியில வச்சுக்கிட்டா அப்படி இருக்கும், அதுபோல பளிச்சுன்னு இருக்கும் அந்த திருநீட்டில் வச்ச பொட்டு சரியா. அப்புறம் சாமி காதுல அழகா பிரகாசமா ஒரு அணிகலன் போட்டிருப்பார், ஒரு தோடு ஒரு குழை போட்டிருப்பார் சரியா. சாமிக்கு நம்ம சிவபெருமானுக்கு 3 கண் உண்டு இல்லையா, இந்த படம் சொல்ல போற செய்தி எழுதி வச்சுக்கணும். சாமிக்கு 3 கண் உண்டு, அதுல வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றி கண் அக்னி. திரும்ப சொல்லட்டுமா, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றி கண் அக்னி சரியா. இந்த மூணுமே ஒளியுடைய பொருள், பிரகாசமான பொருள் இல்லையா. இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து அப்படி ஒரு பிரகாசத்தோட காதுல போட்டுட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி சாமி பிரகாசமா காதுல குழையும் தோடும் போட்டிருப்பாரு சரியா. அப்புறம் கண்டத்துல வந்து அவர் கருப்பு கருப்பான கண்டம் இல்லையா, கரைக்கண்டன் அவர் இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அழகா அப்படியே வெள்ள பழியில அழகா செயின் மாதிரி போட்டுக்குவாரு, ஒரு ஆரம் போல போட்டுக்குவாரு சரியா. அப்புறம் எலும்பு மாலை, எலும்பு மாலையை வச்சு கையில கால இதுல தோல்ல இப்படி எல்லா இடத்துலயும் அணிகலன் மாதிரி போட்டுக்குவாரு. அப்புறம் கழுத்துல நிறைய உத்தராட்டம் போட்டுக்குவாரு. போட்டுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, கையில கபாலம் பிரம்ம கபாலத்தை கையில வச்சுக்குவார் சரியா. அப்புறம் வலது கையில ஒரு உடுக்கை வச்சுக்குவார், இடது கையில ஒரு சூலம் வச்சுக்குவார், நல்ல அப்படியே பிரகாசமான சூலம் சரியா. அப்படி ஒளி வீசுகிற ஒரு சூலத்தை கையில வச்சுக்கிட்டு பிரம்ம கபாலத்தை கையில எடுத்துக்கிட்டு டமரு நம்ம உடுக்கைன்னு சொல்றோம்ல அதை கையில வச்சுட்டு மன உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு அப்படியே ஒரு பைரவ கோலத்துல வந்துருவாரு நம்ம சாமி சரியா. வந்தவர் வடநாட்டு துறவி மாதிரி வந்துட்டா இருப்போம் சரியா. வந்தவர் என்ன பண்ணுவாரு, வடநாட்டுல இருந்து செங்காட்டங்குடிக்கு வந்துருவாரு. வந்தவர் அவருக்கா தெரியாது சிறுத்தொண்டர் வீடு எதுவும் தெரியாதா என்ன, ஆனா அவரு வர்ற போறவங்கிட்ட எல்லாம் வழியில வர்றவங்கிட்ட எல்லாம் இந்த சிறுத்தொண்டர் வீடு எங்க இருக்கு, இந்த சிறுத்தொண்டர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவாரு. ஏன் அவருக்கு தெரியாதா என்ன, அவருக்கு என்ன தெரியுமா ஆசை, சிறுத்தொண்டருங்கிற தன்னோட அடியாரோட பேரை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும்னு சாமி ஆசைப்பட்டாராம். அதனால அவர் எல்லார்கிட்டையும் அந்த சிறுத்தொண்டர் வீடு எங்க இருக்கு, அந்த சிறுத்தொண்டர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராராம் சரியா. வந்து என்ன எங்க வந்துருவார் தெரியுமா, செங்காட்டங்குடியில நம்ம சிறுத்தொண்டர் வீட்டுக்கே வந்துருவார் சரியா. வீட்டுக்கு வந்து வாசல்ல நிப்பார். இந்த நேரத்துல அன்னைக்கு சிவனடியார் ஒருத்தருமே இது வரைக்கும் சாப்பிட வந்திருக்க மாட்டாங்க. அதனால சிறுத்தொண்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சிவனடியாரை தேடி வெளியில போயிருப்பார் சரியா. இவர் நம்ம சாமி பைரவ கோலத்துல வீட்டுக்கு வந்திருக்கார், ஆனா வீட்டுல இருந்த சிவ சிறுத்தொண்டர் சிவனடியாரை தேடி அண்ணன் பாலிப்பு கூட்டிட்டு வரணும்னே யாராவது ஒருத்தர, அதுக்காக அதை தேடி அவர் வெளியில போயிருப்பார். சரியா, வெளியில போய் அவர் தேட போயிருப்பார். சிவனடியாரை பார்த்து கூட்டிட்டு வந்துடணும்னு திருத்தொண்டர் வெளியில போயிருப்பார். இப்ப நம்ம சாமி வந்துட்டாரா, வந்தவர் வாசல் நின்று கூவார். இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாரு திருத்தொண்டர், அவர் வீட்டுல இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. சரியா, இப்படி வாசல்ல இருந்து கூவுன உடனே அவங்க வீட்டுல சந்தனத்தாதியார் அப்படின்னு ஒரு வேலைக்காரங்க உண்டு, ஒரு பணிப்பெண் உண்டு, அவங்கதான் முதல்ல ஓடி வருவாங்க. ஓடி வந்து வாசல்ல பாத்துட்டு இவரோட அந்த தவசு கோலத்தை பார்த்தேன்னு, அடடா ஒரு உயர்ந்த தவசி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சாமி வாங்க சாமி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கி உள்ள கூப்பிடுவாங்க. அவங்க திருத்தொண்டர் இப்பதான் வெளியில போயிருக்காங்க, சிவனடியார கூட்டிட்டு வரதான் போயிருக்காங்க அன்னம்பாளிப்புக்காக, இப்ப வந்துருவாங்க சாமி நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்தாதியாருங்கிற அந்த பணிப்பெண் வந்து விழுந்து வணங்கி கூப்பிடுவாங்க. யார, நம்ம சாமி வைரவ வேஷத்துல வந்திருக்காரு இல்லையா, சாமியை கூப்பிடுவாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, இல்ல திருத்தொண்டர் வெளியே போயிருக்காரா, வீட்டுல ஆண்கள் இல்லாம பெண்கள் மட்டும் இருக்க வீட்டுக்கு நான் வர்றதில்ல, உள்ள நுழையிறது இல்லை நானு அப்படின்பாரு. அப்போ எங்க இவ்வளவு நேரம் சிவனடியார் கிடைக்கலன்னு தேடி போயிருக்காரு திருத்தொண்டர் இல்லையா, இப்படிப்பட்ட நேரத்துல இங்க ஒரு அழகான சிவத்தொண்டர் வந்திருக்காரு இல்லையா, சிவனடியார் வந்திருக்காரு, அதனால அவர் எங்க போயிட போறாருன்னு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சந்தனத்தாதியார் ஓடி போய் வீட்டுக்குள்ள அவங்க துணைவியார கூட்டிட்டு வருவாங்க. நான் திருத்தொண்டருடைய துணைவியார் இருந்தாங்கன்னு உள்ள வெண்காட்டு நங்கையார் அவங்கள போய் கூப்பிட்டு வருவாங்க. ஆனா அவங்களும் ஓடி வருவாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களும் அப்படியே சிவனடியாரை வணங்கி, சாமி உள்ள வாங்க சாமி இப்ப வந்துருவாங்க, என் கணவர் வந்து சிவனடியாரை தேடிதான் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க சாமி உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம இவர் சொல்லுவாரு, இல்ல நான் பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள நான் நுழையறதில்ல, நான் வடநாட்டு துறவி, வடநாட்டு துறவி நான் உத்தரபதியாம் அப்படின்னு சொல்லுவார். உத்தரம்னா நான் வடக்குன்னு அர்த்தம் இல்லையா, நான் உத்தரபதியை சேர்ந்தவன், நான் வடநாட்டு துறவி, நான் பெண்கள் மட்டும் இருக்கிற வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன், அதனால நான் அங்க கோயில்ல செங்காட்டங்குடி கணபதீச்சரம் கோயில்ல ஆத்தி மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கேன், உன் கணவர் வந்தா அங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சரியா, எந்த மரத்துக்கு அடியில் உட்கார்றாரு, கணபதீச்சரத்துல ஆத்தி மரத்துக்கு அடியில உட்கார்றார் நம்ம சாமி. சரியா, அதனால இப்ப உத்தராபதின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்லையா, நான் வடநாட்டுக்காரன் சொல்லிட்டு வந்துருக்காரு இல்லையா நம்ம சாமி, அதனால நம்ம செங்காட்டங்குடியில சிவபெருமானுக்கு உத்தராபதீஸ்வரர்னு ஒரு பேரு, அப்புறம் அவர் ஆத்தி மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தாரு இல்லையா, அதனால ஆத்திவனநாதர்னு ஒரு பேர் வந்துச்சு. சரியா, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, உத்தராபதீஸ்வரர் ஆத்திவனநாதர். சரியா, இந்த பேரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்தது. முதல்ல கணபதி ஈஸ்வரர்ங்கிற பேரு கணபதி வழிபட்டதால வந்தது. சரியா, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம சாமி என்ன பண்ணிருக்காரு, போய் ஆத்தி மரத்துல உட்கார்ந்துட்டாரு. சரியா, உட்கார்ந்துட்டாரு. இப்ப நம்ம திருத்தொண்டர் வெளியில போய் சிவனடியார தேட போனார் இல்லையா, தேடி தேடி பார்ப்பாரு, எங்கேயுமே ஒருத்தருமே கிடைக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப சோர்வா வந்துடுவாரு வீட்டுக்கு, வந்து மனைவி கிட்ட சொல்லுவாரு, யாருமே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னோடனே மனைவி சொல்லுவாங்க, இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, இப்பதான் ஒரு சிவனடியார் வந்து போனாரு, அவர் இப்பதான் வந்தார் நம்ம வீட்டுக்கு வந்தாரு, வந்தவரு பெண்கள் மட்டும் தனியா இருக்க வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு கோயில்ல ஆத்தி மரத்துக்கு அடியில இருக்காரு, உங்களை வர சொன்னாரு, நீங்க போங்க அங்க, நமக்கு சிவனடியார் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அவரை நல்ல உற்சாகப்படுத்தி அனுப்பி விடுவாங்க. அப்போ ஓடுவாரு சிறுத்தொண்டர், ஓடுவாரு, ஏன்னா சிவனடியார் கிடைச்சிட்டாரு இல்லையா, சிவனடியார் அன்னம்பாலிப்பு கிடைக்கலையேன்னு கவலையோட இருந்தவருக்கு இப்ப சிவனடியார் கிடைச்சிட்டாரு, அதனால ஓடுறாரு போய் அவர் எப்படியான கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. சரியா, போய் அங்க ஆத்தி மரத்துக்கு அடியில நம்ம பெருமான் உட்கார்ந்துருக்காரு, பைரவர் குளத்துல உட்கார்ந்துருக்காரு, போய் விழுந்து வணங்கி நிற்கிறாரு, அப்படி பணிஞ்சு நிக்கிறாரு. அப்ப நம்ம சாமி என்ன தெரியுமா கேட்கிறாரு, என்ன நீதான் பெரிய சிறுத்தொண்டரோ அப்படின்னு கேட்பாரு. சரியா, அது வந்து பெரிய திருத்தொண்டர் அப்படின்னு கேட்பார் இல்லையா, இவர் தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டதால் இவர் திருத்தொண்டர், ஆனால் இவர் செய்த அந்த சிவத்தொண்டு ரொம்ப பெரியது, அதனால நம்ம சாமியே கேட்பாரு, நீர் தான் பெரிய திருத்தொண்டரோ அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம திருத்தொண்டர் எதிர்மா சொல்லுவாங்க, எல்லா அடியார்களும் அப்படித்தாங்க சாமி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் நம்மள என்ன சொல்லுவோம், எஸ் எஸ் ஐ எம் த கிரேட் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, அவர் அப்படி இல்லவே இல்லை, அப்படி ஒரு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அவர் தொண்டு செஞ்சவர். அதனால அவர் என்ன சொன்னாரு, ஆமா சாமி இங்க வந்த அடியார்கள்லாம் வர்ற அடியார்கள்லாம் என்ன அப்படித்தான் சாமி சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொல்லுவாங்க. சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் சாமி, அப்படி எங்க வீட்டுக்கு அவள் அண்ணன் பாலிப்புக்கு வரணும் சாமின்னு கூப்பிடுவார். அப்போ இவர் சொல்லுவாரு, நான் எனக்கு நீ சாப்பாடு போடுறது கொஞ்சம் கஷ்டமான செயலாச்சே அப்படின்பாரு. அப்போ அவர் சொல்வாரு, இல்ல சாமி சிவனடியார் தேடுனா கிடைக்காதது கூட கிடைக்கும், சிவனடியாருக்கு முடியாததுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ, என்ன மாதிரி தேவையோ, அந்த உணவு எப்படி தேவையோ அப்படி நான் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம செல் தொண்டர் பணிஞ்சு நிற்பார். அப்ப சொல்லுவாரு, நான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். அந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுறதும் நான் பசுவை தான் சாப்பிடுவேன் அப்படின்பாரு. யாரு? நம்ம சாமி. நான் பசுவை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே இவன் நினைப்பாரு, பசுன்னு நம்ம கால்நடை கவு கவு இருக்கு இல்லையா, அந்த பசு நினைச்சிட்டு சரி சாமி எங்கிட்ட முன்னிறையும் இருக்கு சாமி அப்படின்பாரு. முன்னிறைனா என்ன தெரியுமா, ஆடு மாடு எருமை இந்த மூணையும் சேர்த்தது தான் முன்னிறைன்னு சொல்லுவாங்க. நிறை அப்படின்னா கால்நடைன்னு அர்த்தம் சரியா, முன்னிறையும் இருக்கு சாமி எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, இல்லை இல்லை நான் சொல்ற பசு அந்த பசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எப்படி உணவு வேணுங்கிறத சொல்லுவாரு.